பார்த்தா தெரிய வந்து, ஐயோ இவையெல்லாம் ஒழித்து இன்னும் பிறந்து கொண்டிருக்கின்றேனே, இனிமேலும் பிறவாமையை பெற வேண்டும் என்று 8வது மாதத்திலே கருவிலே இருக்கின்ற குழந்தை தியானத்தில் இருக்கிறது. அந்த கருவிலே இருக்கின்ற குழந்தை பிறப்பை நினைத்து வருந்தி அது தியானத்தில் இருப்பதை காட்டுவதற்காகத்தான் கோயில்கள்ல சிற்பங்கள்ல ஒரு கர்ப்ப பெண்ணானவள் 8வது மாதம் இருப்பதை போல இப்படி தரையிலே கை வைத்து வருத்தம் இருப்பது போல சிற்பம் இருக்கும். பைரவர் எத்தாவில இருக்கும், நம்ம வெளியே பெரிய பைரவர் இருக்கிற எத்தாவில இருக்கும். அது தாய் கவலைப்படுகிறாள் என்ற பொருள் அல்ல. தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை என்ன செய்கிறது? அந்த பிறப்பை நினைந்து வருந்தி இப்போது தாயின் வயிற்றிலிருந்து வந்தவுடன் கண்டிப்பாக பிறவாமையை தேடுவேன் என்ற ஒரு உறுதி கொள்கிறது. இதை காட்டுவதற்காக கோயில்ல பல இடங்கள்ல அந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருந்த கண்ணில் போடுற மாதிரி அந்த சிற்ப அழிச்சிருக்கான். தூண்கள்ல நிறைய இருக்கு, ஆனா தனியாக பாடக்கூடிய இருக்கிறது. ஆக இந்த 8வது மாதத்திலே அங்கம் பூர்த்தியாகின்ற அந்த நேரத்தில் தியானத்தில் இருப்பதை இந்த சிவ தர்மோத்தர நூலிலே அந்த குழந்தை என்னெல்லாம் நினைக்கிறது என்று அந்த நூலிலே சொல்லுகிறது. நாம அப்படிதான் இருந்தோம், நமக்கு அது தெரியும். ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த மாயையினால் மயக்கப்பட்டு என்ன செய்கிறோம், நிலை மாறியிருக்கும். அந்த கருவிலே இருக்கின்ற 8 மாத அந்த குழந்தை என்ன தியானம் செய்கிறது என்பதை திருமூலரிலே சொல்லியிருக்கிறார், திருமந்திரத்தையும் சொல்லியிருக்கிறார், சிவ தர்மோதர நூலே சொல்லியிருப்பதை சிவ தர்மோதர நூலே சொன்ன அந்த தியானத்தினுடைய பாடலுக்குத்தான். இறந்தே உணவே, நான் பிறப்பதற்கு முன்னாலே ஏற்கனவே ஒரு பிறப்படுத்து இறந்தேன், ஆனா என்ன பிறவி எடுத்திருந்தேன் என்பது குழந்தைக்கு தெரியும். நாம் இதுக்கு முன்னால என்ன பிறவியான போராணா இருந்தோமா, தேடா இருந்தோமா, அந்த என்ன முதலையா இருந்தோமா, ஆமையாக இருந்தோமா என்ற ரகசியம் உண்மை அந்த குழந்தைக்கு தெரியும். ஆகினாலதான் இறந்தே முனமே இனி பிறப்பேன். இப்ப தாய் வயிற்றிலிருந்து பிறந்து இந்த பிறப்பையும் கடைசி இல்ல, இந்த பிறந்த மாண்டா பிறந்ததுக்கு அப்புறமும் பிறப்பு இருக்கு. இனி பிறப்பேன் என்றும் இனி முறையினியாம், இங்கு எப்பொழுதுமே நமக்கு இதுதான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இருப்போம். பிறந்த பொழுதே பிறவாத பெருமையுடைய நெஞ்சகனை, எப்படி நினைக்காத குழந்தை, பிறந்த பொழுதே நான் பிறந்த உடனேயே பிறவாத பெருமையுடைய நெஞ்சகனை, பிறப்பு இறப்பு இல்லா அந்த பெருமானுடைய திருவடியினை அறிந்தே அகல பிறப்பு இறப்பை அறுத்து விடுவோம். பிறந்த உடனே பிறவாதன்மையில் இருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடியினை நான் நினைந்து இது வரை இருக்கின்ற பிறப்பினையை நான் அறுத்து விடுவேன். எப்படி அவன் அருளால் அந்த குழந்தைக்கு நம் முதல்ல முதலே கூறியது கூடி நமக்கு வினைக்கு ஏற்ப பிறப்பை கொடுப்பது எது? சிவமே அவன் அருளால் அறிப்பேன். செருந்தே குறவன் திருவடியை திகழ்ந்த வேதாகமம் வேதாகமம் திரண்டே. அந்த இறைவனுடைய திருவடியினை எப்படி நாம் பெற முடியும்? பிறவாமை பெறுவதற்கு வரத்தை தருகின்ற பெருமானுடைய அருளை எப்படி பெறவிடும் என்றால் ஒரு குருவி மூலமாக பெறுவேன். சைவத்தில குருவிக்கு முக்தி இல்லை. இந்த குருவை பற்றிய செய்திய ஒரு அடுத்த ஓப்புல நான் திறந்துட்டேன். குரு இல்லைன்னா நமக்கு முக்தியே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த செய்தியில நம்ம சிவ தர்மத்துல இந்த செய்தி சொல்லப்பட்டது. இந்த செய்தியை சொல்லியதை இந்த கர்ப்போபனிஷத்திலே சொன்ன செய்தியை நம்முடைய நாவுக்கரசி சுவாமிகளே சொல்லி காட்டுகிறார். கருவாய் இழந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன். இன்னொரு கரு உற்ற நாள் முதலாய் உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. கருவாயிருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சோபதத்தை அருந்தினால் நாயடியேன் அணிவத்தில்லை கண்டேனே. மணிவாசகர் இந்த இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வர் முதுமொழி வன்பான இதை விளக்கமா சுட்டி காட்டினார்.
சிவஞான சுவாமியோட நூல்கள் பூராமே படிக்கணுங்க. எல்லா நூலுமே படிக்காட்டாலும் சோமேஷன் முன்மொழி நண்பா படிக்கணும். சோமேஷன் முன்மொழி நண்பான என்னன்னா திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு விளக்கமாக முன்னாக ஒரு புராணம் அல்லது செய்தி சொல்வார். கடைசி ரெண்டடியே என்னது திருக்குறள் இருக்கும். முதல் இரண்டடி அவர் சொல்லக்கூடிய உபதேசம் அல்லது புராண செய்தி சொல்லி இது சொல்வார். திருக்குறள் அப்படி இருக்கும். திருக்குறளையே அப்படியே வைத்து நிறைய நூல்கள் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் திருக்குறளுடைய பெருமை உலகையே செய்ய வேண்டும்னா இதை செய்யலாம். சிவ சிவ வெண்பான்னு ஒரு நூல் இருக்கிறது. இதே மாதிரி திருத்தொண்டர் மாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. இதையெல்லாம் திருக்குறள் அப்படி இருக்கும். நூறு திருக்குறள் இருக்கும். இந்த திருக்குறளானது திரு கைலாய ஞான விழாவிலே பதினாறு திருமறையிலே வருகிறது. சாஸ்திர நூலில் நெஞ்சு விடு தூதுகளிலே அப்படியே இருக்கிறது. திருக்கழிற்று படையாருக்குள்ளே திருக்குறள் இருக்கிறது. இதை ஏவங்கள்ட்ட பட்டியல் போடுறதுனா திருக்குறளை நம்ம கண்டிப்பா படிக்கணும்னு அர்த்தம். பரிமையினர்கள் உரைய படிக்கணும். அந்த திருக்குறளை வைத்து சோமையினர்கள் முன்மொழி வெண்பா என்று மாதவி சிவஞான சுவாமி செஞ்சிருக்கிறார். அதை சொல்றார் செய்தி. தாய் கருவில் வாழ்புறவி தாம் எல்லாம் வேண்டுவது. தாயின் கருவிலே எட்டு வாரத்தில் இருக்கிற அந்த குழந்தை வேண்டுகிறது எது? தூய பிறவாமை ஒன்றே சோமேஷா ஆயதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவர். ஆகையினாலே நாம் என்ன செய்தல் வேண்டும்? நாம் பிறவாமையை பெறுதல் வேண்டும். அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று இந்த கற்போபனிஷத்திலே நமக்கு அழகாக கூறியிருப்பதை பல நூல்களிலே கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த பிறவாமையாகிய அந்த தன்மையை பெறுவதற்கு நாம் என்ன செய்தல் வேண்டும் என சொன்னால், முதலில் நம் பெருமானை நம்மால் ஈர்ப்பதற்கு அவனை பற்றி நம்மால் இயன்றவை தோத்திரங்கள் செய்யணும். இந்த இறைவனை தோத்திரம் செய்வது ஒன்று இருக்கிறதே, அது ஒன்றுதான் இறைவனை நம்மிடம் வந்து பிடிக்கும். அதனால்தான் மணிவாசக பிறந்தர் என்ன வேண்டினார்? பாட வேண்டும் நான் போற்றி உன்னையே பாட வேண்டும். நான் ஆடும் பணிவே அணி செய்வதென பாடும் பணியே பணியாயிருந்தான். எனவே அரவனை பற்றி நன்றாக நாம் தோத்திரம் செய்த வேண்டும். அந்த தோத்திரத்துல இன்றைக்கு நமக்கெல்லாம் இத்தினமும் அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற காந்திமதி அம்மையினுடைய ஒரு பதிகத்தை உங்களுக்கு இன்றைக்கு நான் அறிவிச்சு. காந்திமதி அம்மை பதிகம். அம்மையை பற்றிய நிறைய தோத்திர நூல்கள் இருக்கிறது. சுவாமியை பற்றிய நிறைய தோத்திர நூல்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய இல்லங்களிலே நடைபெறுகின்ற மங்கள விழாக்கள் மற்ற மங்கள செய்த நிகழ்வு என்னெல்லாம் உண்டோ அதிலெல்லாம் நாமெல்லாம் செய்கின்ற செலவோடு சேர்த்து இந்த திருப்பாடல்களையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு புத்தகமாக வெளியிட்டா அது நின்று நிலவி எதற்கும் பயனை கொடுக்கும். அது காந்திமதி அம்மை பதிகம். இந்த காந்திமதி அம்மை பதிகத்தை யார் செய்தார் என்று தெரிய வரவில்லை. எனக்கும் தெரிஞ்ச மட்டும் தெரிய வரவில்லை. அந்த காந்திமதி அம்மை பதிகத்துல இருந்து ஒரே ஒரு பாடலை உங்களுக்கு எழுதி காட்டுங்க. துதி செய்து நின் திருப்பாத பங்கேறுகள் புனைமலர் பரவுது நான் துதி செய்து உன்னை வாயார நான் போற்றி நின் திரு பாத பங்கேறுகம் பங்கேறுகம்னா பங்கஜம். பங்கஜம்னா சேற்றில் தோன்றியதுன்னு அர்த்தம். சேற்றில் தோன்றுவது எது? தாமரை. அம்மையினுடைய திருவடி இங்கே தாமரைக்கு உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சுவாமி அம்மையினுடைய திருவடி தாமரைக்குத்தான் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு நயம் பற்றியும் பொருள் பற்றியும் இன்னொரு சமயத்தில் விளக்கமா பேசலாம். துதி செய்து நின் திரு பாத பங்கேறுகள் புனைமலர். எப்பொழுதுமே சுவாமியை தோத்திரம் பண்ணும்பொழுது அம்பாளை சேர்த்து தோத்திரம் பண்ணணும். திருவடியை வணங்குகின்ற பொழுது இரண்டு திருவடியையும் சேர்த்து வணங்கணும். ஏன் இரண்டு திருவடி என்றால் சுவாமி வேறு அம்பாள் வேறு அல்ல. இரண்டு திருவடி என்பது சிவனுக்கு சிவமும் சக்தியும். இரண்டாவது இரண்டு திருவடி என சொல்லக்கூடியது யான் எனது என்பதே அற்ற திருவடியாம். அதனால யான் எனது என்ற அலங்காரம் அலங்காரங்களை நீக்குதற்குரிய ஒரு இடம் இரு திருவடி. ஆகையினால இரண்டு திருவடியையும் சேர்த்து வணங்குதல் வேண்டும் என்று விதி இருக்கிறது. துதி செய்து நின் திரு பாத பங்கேறுகள் துணைமலர் பரவு திறனார் உன்னையே பாடுகின்ற அந்த வெற்றிப்பாடுடைய காரணத்தினாலே சுந்தர சதுர்முக பிரமன். சுந்தர சதுமுக பிரமன், சுந்தர என்றால் அழகிய, சதுமுக என்றால் சது என்பது சதுர்முகம், நான்கு முகங்களை உடைய பிரமன். மால் கற்பகச்சோலை, கற்பகச்சோலை யாரு? இந்திரன். ஆக பிரம்மா விஷ்ணு இந்திரன். எப்படி சுந்தர சதுமுக பிரம்மன் மால் கற்பகச்சோலை இறை திருவை மதியேன். ஏன் திருவை மதியேன்? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினம். மலையாளிகள் சொல்றார், கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினம் அப்படிங்கிறார். இப்ப நான் உன் கேள்வி கேட்கிறேன், ஒருத்தருக்கு வேலைக்கு ரெண்டு உத்தரவு வந்திருக்கு, வேலைக்கு ரெண்டு உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவு எப்படி இருக்குன்னா, இவர் வந்து 10 வருஷத்திற்கு தற்காலிகமாக நியமிக்கப்படுவார், 10 வருடத்திற்கு மாத ஊதியம் இவ்வளவுன்னு கொண்டு வந்திருக்கிறது. தற்காலிகமாக பணி அமர்த்தக்கூடிய ஒரு உத்தரவு. இன்னொரு உத்தரவு பணி நிரந்தர உத்தரவு. நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? இதுல சந்தேகம் என்ன இருக்கு? பணி நிரந்தரம்தான். இதே மாதிரி நிரந்தர பணி தற்காலிக பணி பதவி இருக்கிறது. இந்த தற்காலிக பதங்கள் என சொல்லக்கூடியது பிரம்ம விஷ்ணுக்கள் பதம், இந்திர பதம. நிரந்தர பதம் என சொல்லக்கூடியது அவன் திருவடியிலேயே சென்று கொண்டக்கூடிய சாயுத்யம். இந்த தற்காலிக பிரம்ம விஷ்ணு பதம் சொல்லக்கூடியதுக்கு ஆட்டமானோ இதுக்குள்ள கச்சு மாறி கவுத்துருவான். பார்த்துட்டே தானே இருக்கிறோம். பிரம்மன் வந்து விஷ்ணு வந்து சூரபத்மனுக்கு பயந்து ஓடி விழுந்ததை பார்த்திருக்கிறோம். ராவணன் ஆட்டி படைச்சதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் கையிலே ஓடி சென்று சரணடைந்ததை எல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்ப அந்த பதங்கள் என்ன ஆகிறது? இப்படி போட்டி பொறாமை பூசர்கள் நிறைய இருக்கும். ரெண்டாவது, இவைகளெல்லாம் புண்ணியத்திற்கு ஈடாக கொடுக்கப்பட்ட பதங்கள். 10 ரூபாய் டிக்கெட் எடுத்தானா ஒரு காட்சி தான் சினிமாவில பார்க்கலாம். இன்னைக்கு ஊரை நடக்கவங்க ஷோரை பார்ப்பேன்னா வாட்ச்மேன் படகு கட்டி வெளியே விட்டுவார். இந்த டிக்கெட்டுக்கு உள்ளதான், நீ செய்த புண்ணியத்துக்கு இந்த பிரம்ம பதவி உணர்ந்ததுதான். அடுத்தாப்புல அடுத்த புண்ணியம் செஞ்சவன் யாரு? அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும். அதனாலதான் எத்தனையோ பிரம்மர்களுக்கு எத்தனையோ விஷ்ணுக்கள் உண்டு. 100 கோடி பிரம்மர்கள் வந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணலெண்டில் இந்திரன். ஆகையினாலே அந்த பதம் விதைத்த பதம் அல்ல, அதுக்கு பேரு பதமுத்தின்னு பேரு. ஆனா சிவனது திருவடி எப்படின்னா, இதைவிட மேலான இன்பம், செவிட்டாத இன்பம், எடையிலே தடைவாராத இன்பம், அதற்கும் மேலாக என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய இன்பம் எதுனா அந்த திருவடி இன்பம் என சொல்லக்கூடிய ஒரு சாயுத்யம். அந்த சாயுத்யத்தை கைகூட இருக்கின்ற காரணத்தினாலே யாராவது நிரந்தர வேலை வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா, வேண்டாஞ்சல் தற்காலிக வேலைக்கு போறான்னா அவனை முட்டாளன்னு சொல்லக்கூடாது, வடிகட்டின முட்டாளன்னு சொல்லணும். இதைத்தான் மணிவாளர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு முடிகடினுங்கிறார். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார். சுந்தர சதுமுக பிரமன் மால் கற்பகச்சோலை திருவை மதியேன். மதி வகிர்ந்தால் என்ன? யாரு மதி வகிர்ந்தால் என்ன? மதியின்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். மதியின மண்டைக்குள்ள இருக்கிறதுக்கு பேரும் மதி. ஒருத்தர் வந்து என்ன கேட்ட, ஐயா அவன் பேர் என்ன? காந்தி. என்ன மதி இல்லையான்னு இவங்களுக்கு மதி கிடையாதான்னு கேட்டாங்க. இல்ல நான் வெறும் காந்தி தான். ஏன்னா திருநெல்வேலினாலே காந்தி மதியின்னு இருக்கணுமா? ஆனா எனக்கு என்ன இல்ல மதி. இது நீங்களே தாராளமா யாருனாலே சொல்லலாம், எனக்கு மதி கிடையாது. அப்ப மதியன என்ன அர்த்தம்? அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு மதி என்ற சொல்லுக்கு நிலவு என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த நிலவு எப்படி இருக்குன்னா, முழு பூரணச்சந்த முழு சந்திரன் இருக்கிறார்களவா, அதை ரெண்டா வெட்டணும். அந்த ரெண்டா வெட்டினா மேலையும் கீழையும் எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும். மேலையும் கீழையும் கூர்மையா இருக்கும். இந்த மேலுள்ள கூர்மையான பகுதி அப்படி மேல அப்படி உந்த பக்கம் கொண்டு சொல்லணும், இன்னொரு கூர்மையான பக்கத்தை அப்படி சொல்லணும்னா அதுதான் போரப்பல். அதான் பூர்ணச்சந்திரனை இரண்டாக பிறந்தால் ஒத்தது போரைப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போரைப்பல் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா, நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது யமனுக்கு உண்டு. என்ன செய்வான் இதெல்லாம்? அம்பாளுக்கு கோரப்பல் இருக்கும், சிறுநிலங்களுக்கு கோரப்பல் இருக்கும். கோரப்பல் இருக்குன்னா நம்மளுக்கு அடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. அச்சுறுத்துவதற்கு உள்ள அடையாளங்கள், அச்சுறுத்துவதற்கு உள்ள அடையாளம் தான் இந்த சிறுதெய்வம் வந்து எப்படி இருக்கும், அப்படி கோரப்பல்ல இது பண்ணி இருக்கும். ஆகையினாலே அந்த முழுமதியை பிறந்தால் கொன்ற, பிறந்தால் கொன்ற அதை தன்னுடைய மறுப்பா வைத்திருப்பான். யார்? யமன். கருப்பா இருப்பான், செம்பட்ட தலை, அப்படி கண்ணு இப்படி உருட்டான்னா அப்படி செம்புழம்பு உருட்ட மாதிரி இருக்கும் யமன். ஏன்னா நீங்க யமனை பார்க்க போறது இல்லை, ஆனா இப்படி இருப்பான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இருக்கான்னு சொல்றேன். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுறாரு. மதி வகிர்ந்தான் என்ன, ஊர் மறுப்பு எருமை ஊர், எது எருமையிலே ஊர்ந்து வருகின்ற மரளி ஊர் புக்குவதியே, யமனது உலகத்தை நான் சென்று அடைய மாட்டேன். என்ன அர்த்தம்? எனக்கு யமவாதனை இல்லை, எனக்கு நரகம் என்பது இல்லை, தண்டனை என்பது இல்லை. எப்போது வரும்? சைவ சமயமே சமயம் என்று தெளிவு உள்ளவனுக்குத்தான் இந்த மதி வரும்.